Vámonos más que J-Pop. அமீன் எஸ்கே சுண்ணாமத்தினால் பேசுகிறேன். நம்முடைய இன்றைய இல்ல ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதுகிதையின் 58 பாடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் மறுபடியுமாக இன்னொரு இல்ல ஆராதனையிலே நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த சிலாக்கியத்தை தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம். அந்த நன்றியை இப்படியாக வேத வாசிப்பின் மூலமாக, அவரை நோக்கி நாம் ஜெபிப்பதன் மூலமாக, குடும்பம் சகிதமாக அனைவரும் முழங்கால் படிட்டு அவருக்கு முன்பாக அப்படியாக தொழுது கொள்ளும் வகையிலே அப்படி நம்முடைய நன்றியையும் சோத்திரத்தையும் நாம் வெளிப்படுத்தலாம். இந்த தினந்தோறும் இந்த இல்ல ஆராதனையிலேயே ஒரே குரல் கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், நான் வாசிக்கிறேன், அல்லது சங்கீதத்தை மட்டும்தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதே தான் திரும்ப திரும்ப கேட்குறோம் அப்படின்னு சில பேர் நீங்கள் நினைக்கலாம். இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து அப்படியெல்லாம் எதுவும் சிந்திக்க வேண்டாம். ஒரே ஆள் பேசுவது என்பது அப்படியோ அல்லது பல பேர் பேசுவது என்பதோ இங்கே வந்து முக்கியமானது, முக்கியமான ஒரு விடயம் விஷயம் கிடையாது. இது வந்து தாய் சபையினுடைய ஒரு உத்தரவு. அதன்படி அவங்க வகுத்து கொடுத்த அந்த அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரத்தில் என்னென்ன பகுதி இருக்கணும் என்கிற ஒரு உள்ளடக்கத்தை சொல்லி அதை தினந்தோறும் இப்படியாக ஆடியோவில் பதிவு செய்து அவங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்லி, அதன் மூலமாக அவங்க நம்ம மெய்யான இயேசுவினுடைய லிங்கில் போட்டு எல்லாரையும் கேட்க செய்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இப்போ அதே தான் கேட்குறோமா அப்படின்னு ஏன் சிந்திக்கக்கூடாதுன்னா, இப்போ பாருங்கள், இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்களேன். பலர் படித்து முடிச்சிருப்பீங்க, சிலர் சொல்கிறீங்க நான் 10 தடவை படிச்சுட்டேன் பைபிள்ன்னு. நீங்கள் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் திரும்ப திரும்ப தாவீது, குறிப்பாக தாவீது பாடுற பாடல்கள் பார்த்தீங்கன்னா அதையே தான் திரும்ப சொல்லியிருப்பார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பாவத்தை அறிக்கிட்டு இருப்பார். தான் வந்து சிறுமைப்பட்டவனாக சொல்லுவார், தான் ஆபத்தில் இருப்பதாக சொல்லுவார். கத்தர், கத்தரே என்னை வந்து காப்பாற்றுங்க, சீக்கிரமாக எனக்கு விடுதலை கொடுங்க, என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காதிங்க, உங்கள் முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக்காதுங்க, என் மேலே நோக்கி பாருங்கள், என் எதிரிகள்லாம் வந்து என்னை இப்படிலாம் கேவலமாக பேசுகிறாங்க, அவங்கள நான் தோத்தேன் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தாதீங்க, அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க, அவங்கள நான் ஜெயிக்கிறபடியான ஒரு உதவி கொடுங்க, இப்படிலாம் திரும்ப திரும்ப தான் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, இந்த சங்கீதம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 3 விஷயங்கள் தான் இருக்கும் மொத்தத்தில். ஒன்று, தேவனை வார்த்தைகளால், மகிமை நிறைந்த வார்த்தைகளால் சொல்லி துதிப்பது, தேவனை துதிப்பது, அவருடைய மகிமையை சொல்லி சொல்லி அவருடைய அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஞாபகப்படுத்தி சொல்லி சொல்லி துதிப்பது. 2வது பகுதி, நம்முடைய பாவங்களை, நம்முடைய தப்பிதங்களை, நம்ம செய்துவிட்ட மீறின கட்டளைகள், அப்புறம் நம்ம தேவனுக்கு எதிராக மட்டும் இல்லை, நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில், குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு, அம்மா அப்பா பிள்ளைங்க மத்தியில் நாம் செய்து விட்ட தவறுகளெல்லாம் நினைத்து பார்த்து வருந்தி வருந்தி அதை அறிக்கை செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாயும் நாம் மன்னிப்பு கேட்கறது. இது 2வது பகுதி. 3வது பகுதி தான் வந்து என்னென்னா எப்பில். எப்பில்னா விண்ணப்பம் செய்தல். தேவனுடைய அருளையும் கிருபையும் நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய கஷ்டம் நீங்க வேண்டும், நம்முடைய எதிரிகள்லாம் வந்து நம்ம விட்டு அகன்று செல்ல வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள்லாம் நம்ம விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே கடந்த காலத்தில் நீர் செய்த அதே அதிசயங்களை, எத்தனை அதிசயங்களை நீங்கள் செய்திருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம், நினச்சி பார்த்து இந்த வேலையில் உங்களிடத்தில் வேண்டுகிறோம், அதே போல் அதிசயத்தை இப்போயும் செய்து எங்களை காப்பாற்றுங்க. இப்படி தான் இருக்கும் எல்லா சங்கீதமும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பகுதியை விட்டு ஓடாது, இப்படி தான் இருக்கும். இந்த COVID-19 நச்சுக்கிருமி பரவலினால் இப்போ உலகம் முழுவதும் வந்து அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கு இல்லையா. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க, ஸ்டே அட் ஹோம், வேறு ஒன்றும் செய்யாதுங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே நினச்சி பார்த்தா இது ஒரு கடுமையான வாழ்க்கை தான். இப்போ நம்மளில் சில பேர் அன்னாடிக்கும் வேலைக்கு போகிறீங்க, அவங்களுக்கு ஒரு கால் தெரியாமல் இருக்கலாம், அப்படி என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமே இல்லையே அப்படின்னு. ஆனால் 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே சும்மா கிடப்பது என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது, ரொம்ப கடுமையான வாழ்க்கை. நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை நம்ம இழந்து நிற்கிறோம். ஆகையினால இந்த வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை இல்லை. அதுக்காக தான் இந்த சங்கீதங்களை தினந்தோறும் நம்ம இப்படி வாசித்தோமானா தேவனுடைய தேவனிடத்தில் தாவீது செய்தது போல் அந்த 3 பிரிவுன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் சொல்லி நம்ம அவருடைய வார்த்தைகளை கொண்டே நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கருணை கிருபையும் நம்ம மேலே வருவோங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தியை வைத்து தான் இதை நம்ம செய்கிறோம். ஆகையினால விசுவாசிகள் அனைவரும் நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த 2 கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்காம, யார் பேசுகிறா, எதை பேசுகிறாங்க என்பது கேட்காம, இது வந்து ஒரு ஆராதனை, இல்லை ஆராதனை, 1/2 மணி நேரமான ஆராதனை, அதில் மட்டும் கவனம் செலுத்தும்படியாக நான் கேட்டுக்கொண்டு இன்றைக்கான சங்கீதத்துக்கு வருவோம். இன்றைக்கான சங்கீதம் 40. இதோட முன்னோரியாக சொல்லப்பட்டிருக்கு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், ராக தலைவன் என்று சொன்னால் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கீத குழுவினுடைய தலைவர், இப்போ கோயர் லீடர்னு சொல்கிறாங்க இல்லையா, சங்கீதங்கள்லாம் பாடல்கள்லாம் பாடக்கூடிய ஒரு கோயர் குரூப் இருக்கும், அங்கேயும் இருந்திருக்கு, அப்போவே தாவீது காலத்திலே இருந்திருக்கு. அந்த கோயர் தலைவர்கிட்ட இந்த பாடலை எழுதி கொடுத்து அந்த ஆலயத்திலே பாடும் சொல்லும்படியாக, பாட சொல்லும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதமாக இது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெக்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேர் ஆஹா 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 என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெக்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாயதேயும். இதுதான் இன்றைக்கு நாம் வாசித்த செவிமடித்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவாக பிரிக்கலாம் என்று சொல்கிறார்கள். முதல் பிரிவு என்பது 1-5 வரையிலான வசனங்கள். இந்த முதல் பிரிவானது தேவனை துதிக்கின்ற பகுதியாக, தாவீது தேவனை துதித்து சொல்லுகின்ற பகுதியாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவது பகுதி, அவர் ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறார். சாட்சியை கூறுகிறார். அது 6-10 வரையில் உள்ள வசனங்கள். மூன்றாவது பகுதி என்பது அது என்னவென்று சொன்னால், தன்னுடைய பாவ அறிக்கையை, அவருடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடுகிற, தன்னை தாழ்த்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி அழுது வேண்டுகின்ற ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. இப்படியாக மூன்று பகுதிகள். இப்போ பாருங்கள், முதல் பகுதியிலே அவர் வந்து கர்த்தரை துதிக்கின்ற பகுதி என்று சொன்னோம். அங்கே நாம் பார்த்தோமானால், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இங்கே வந்து நடந்ததை சொல்கிறார். கர்த்தரை வந்து காத்திருந்ததை பற்றி சொன்னார். நான் போன சங்கீதத்தில் கூட ஒரு விளக்கினேன். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன சொன்னாலும் நம்ம காத்திருக்கணும். அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. நம்முடைய நேரத்தில் ஒன்று நடக்கணும்னு கேட்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். அவரோட நேரத்தில் அவர் அதை செய்வார் அப்படின்னு இங்கே தாவீது அதை சாட்சியாகவே சொல்கிறாரு. அவர் காத்திருந்தாராம். காத்திருந்தது பலன் அவர் அங்கே சொல்லுகிறார். அவர் என்னிடமா சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ கடந்த காலத்தில் அவருக்கு நடந்த அந்த நன்மையை சொல்லி அவரை துதிக்கிறார். அப்புறம் அடுத்ததாக அவர் சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்போ அடுத்ததாக அவர் சொன்னது என்னென்னா, எப்படி அவர் கீழே கடந்தப்ப சேற்றில் கடந்தப்ப அந்த நேரத்தில் அவரை தூக்கி நிறுத்தினார், சாதாரணமாக நிறுத்தலை, கண்மலை என்பது உறுதியான ஒரு விஷயம், அங்கே போய் நிறுத்தினான்னு சொல்கிறார். இப்படியாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்படி அவரை துதிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புது புது பாட்டை, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள்னு. அப்படின்னா தேவனை துதிக்கும் போது நம்ம எப்போதுமே புதுப்பாட்டை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இங்கே இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நம்ம சுவிசேஷ கூட்டங்களின் போது நம்ம சபையில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது புதுப்பாட்டை தயார் பண்ணி நம்ம வந்து அதை அங்கே பாடுறோம். நம்முடைய குழுக்கள், நம்முடைய பாடல் குழுலாம் பாடுறாங்க. அப்படி பாடும்போது இங்கே அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் சொல்லும்போது, அதனால தான் நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களில் நம்ம இப்படி பாடல்கள்லாம் இணைச்சிருக்கோம். அந்த பாடல் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய மகிமையை நாம் அறிவித்து அவருடைய காரூண்யம், அவருடைய தன்மைகள், அவர் யார் என்பதெல்லாம் அறிவிக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வரப்போகிறாரு, இந்த உலகம் அழிய போது, இதெல்லாம் உள்ளே வைத்து நம்ம அந்த பாடலில் சொல்லும் போது அநேகர் அதை கண்டு பயந்து நம்புவார்கள் என்று இங்கே சொல்வது போல் அது நடக்கும். ஆக இதை நம்ம பிடித்து கொள்ளலாம். அடுத்தது இன்னும் சொல்கிறாரு, ஐந்தாவது வசனம் பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அளவே இல்லைன்னு சொல்கிறாரு. அநேகம் அநேகமாக இருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது, நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை, எண்ணிக்கையில் சொல்ல முடியாது. இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்களேன், ஒவ்வொருத்தரும் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க ஒரு கணக்கு போடுங்க. இப்போ நான்லாம் வந்து 45 வருஷம் 50 வருஷம் சொல்கிறேன். ஆக இந்த 40 வருஷமாக, இந்த 30 வருஷமாக, 20 வருஷமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் எவ்வளவு, அற்புதங்கள் எவ்வளவு, எத்தனை ஆபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு, எத்தனை கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றிருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயத்துக்கு அவர் அற்புதம் செஞ்சுருக்காரு. ஒரு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு செடி முளைக்கலையே சாகப்போதேன்னு சொல்லி ஜெபிச்சாங்களாம், அது முளைச்சி வந்துருச்சுன்னு ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பூனைக்கு இந்த மாதிரி செல்லப்பிராணிகளை வளர்க்குறவங்க அதுக்காக ஜெபித்தாங்களாம், அந்த செல்லப்பிராணி காப்பாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. இது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு பொருள் காணா போகுது, அந்த பொருள் காணா போய் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தேடி கிடைக்காது, ஆனால் முட்டி போட்டு ஜெபிச்சோடனே கிடச்சிருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், உயிர் போகிற விஷயமாக இருக்கட்டும், அறுவை சிகிச்சை, கடுமையான நோய், வயிற்று வலி, கடுமையான நோய்கள், அப்புறம் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தது, இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஆண்டவர் காப்பாற்றிருக்காரு, அதை நம்ம எண்ணி பார்த்து அவரை நம்ம துதிக்கணும். இன்றைய நாளிலே கூட இந்த மாதிரி இல்லை ஆராதனைகளை நம்ம அதை நினச்சி நினச்சி துதிக்கணும். ரெண்டாவது பகுதியில் நம்ம சொன்னோம் இல்லையா, தொடக்கத்தில் அவர் சாட்சியாக சொல்கிறாரு, சாட்சியாக சொல்கிறாரு என்னென்னலாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா, சாட்சி ஒன்று, இன்னொன்று தன்னுடைய கடமையை அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. என் தேவனே, 8வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன், மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாத படிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. இது எதை வைத்து விளக்கம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த சுருள் கொடுக்கப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னென்னா சத்தியம், இந்த சத்தியம் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்ம மகா சபையில் பெரிய இடத்துல சபையிலையும் சொல்லணும், வெளியும் சொல்லணும். நம்முடைய உதடுகள் அந்த கர்த்தரை குறித்தான இந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ளலாம். மறைக்கவே கூடாது, எந்த இடமா இருந்தாலும் சரி நம் கர்த்தரை பற்றி நம்ம சாட்சியாக சொல்லணும் என்பதான ஒரு பகுதி. இப்போ இறுதியாக 3வது பகுதியிலே அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார். தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய இரக்கத்தை வேண்டுகிறார். 12வது வசனம், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. இங்கே அவர் 14வது வசனம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா, நான் சிறுமியும் எளிமையுமானவன், தன்னை தாழ்த்தி தன்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர் உணர்றாரு. மனம் தெரிந்ததுன்னு சொல்லுவாங்களே, பர் தவுபாட், அதை செய்கிறாரு, செஞ்சு பிறகு வேண்டுகிறார். அப்போ அவர் எதையுமே மறக்கலை. தன்னுடைய அக்கிரமத்தை கூட எப்படி சொல்கிறாருன்னா, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. யாராவது தலைமயிறு என்ன முடியுமா, என்ன முடியுமா? முடியவே முடியாது. அந்த அளவுக்கு உள்ள பாவங்கள்னு சொல்லிட்டு, அக்கிரமங்கள் சொல்லிட்டு அதை அறிவிக்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் அப்படின்னு சொல்கிறாரு. 11 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. இப்போ வேண்டுகிறார், இதான் அப்பீல், வேண்டுகிறார். தன்னுடைய பாவங்களையெல்லாம் சொல்லி, தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி இப்போ கர்த்தர் இடத்துல கையை ஏந்தி வேண்டுகிறார். அடுத்ததாக இறுதியாக சொல்லும்போது 17 பார்த்தீங்கன்னா, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாயும் அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கும் பொருத்தமாக இருக்குது. நாம் இப்போ ரொம்ப ஒடுங்கி போயிருக்கோம், வீட்டுக்குள்ளாக அடங்கியிருக்கிறோம், நம்முடைய இயல்பான வாழ்க்கையெல்லாம் காணாமல் போச்சு. அது வேணும்னு திரும்ப வேண்டுறோம். பழையப்படியே நம்ம வந்து எல்லோரும் சபைக்கு போகணும், எல்லோரும் அங்கே சபையில் பார்த்து அழுவில் சொல்லி கை குலுக்கிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமுகமாக பார்த்து பேசி மகிழணும், ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், குடிக்கணும், ஒன்றா திருவிருந்தில் கலந்துக்கணும், இது என்ன சொல்லுவாங்க, ஓய்வு நாள் ஆராதனையில் வந்து எல்லோரும் கலந்துக்கணும். இப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஆக அந்த அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, தாவீது செய்தது போல் நாம் நம்முடைய சிறுமைகள் எல்லாம் அவரிடம் அறிவித்து, நிச்சயமாக இந்த உலகத்தை மட்டும் அவரை ஒடுக்குவதற்காக இந்த கிருமியை கொண்டு வரல, நம்மை சரிப்படுத்துவதற்காகவும் தான் அப்படின்னு நம்ம நிச்சயமாக விசுவாசிக்கணும். ஆக அது என்னென்ன வகையில் நம்ம சரியாக இல்லாமல் போனோம், இதுக்கு முன்னே வந்து எப்படி எப்படிலாம் வந்து நம்ம வந்து அலட்சியமாக இருந்தோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில், எப்படி எப்படிலாம் சபைக்கு எதிராக இருந்தோம், எப்படி எப்படிலாம் வந்து போதகர்களுடைய போதனைகள்லாம் நமக்கு அது கசப்பாக இருப்பதாகவும், அது நமக்கு தேவையில்லை என்பதாகவும், நாம் சொந்தமாக எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம் என்பதான நம்முடைய சொந்த அறிவையும் பலத்தையும் நம்பியிருந்தோம், எப்படி எப்படிலாம் வந்து கட்டளைகளை மீறணும், எப்படி எப்படிலாம் வந்து இந்த உலக வாழ்க்கையில் அப்படியே மூழ்கி கடந்தோம், இப்படிலாம் நினச்சி பார்த்து நினைத்து பார்த்து நம்முடைய ஜெபத்தில் சொல்லி சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தில் சொல்லி சொல்லி வெக்கப்பட்டு இயேசுக்கு முன்பாக அறிக்கையிட்டு நம்ம வந்து அவருடைய கருணைக்காகவும் கிருபிக்காகவும் வேண்டுவோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் ஜெபம் செய்வோம்.
Hallelujah, 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 ஹலெலூயா. ஆண்டவரே, இயேசப்பா, பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே இப்படிதான இந்த இல்லா ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இல்லா ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இல்லமும் ஆண்டவரே ஏதோ இப்பொழுது ஆலயமாக மாறி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நடமாட்டு கட்டுப்பாடு சட்டம் வந்ததன் நிமித்தமாக ஆண்டவரே, இதோ நாங்கள் சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் பிதாவை, இப்பொழுது எங்களை இல்லமே எங்களுடைய இல்லங்களே ஆண்டவரே இதோ சபையாக மாறி இருக்கிறது, உமது ஆலயமாக மாறி இருக்கிறது. ஆண்டவரே, அதிலேயும் ஆண்டவரே இதோ இந்த ஆராதனையை ஆண்டவரே நாங்கள் பலிபீட ஆராதனை இல்லை, பலிபீட ஆராதனை என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஃபேமிலி ஆல்டார் என்று சொல்லிய அந்த வார்த்தையை ஆண்டவரே எங்கள் தாய் சபை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. ஆண்டவரே, இதோ பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே ஆபிரகாம், எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு போன்றவர்களெல்லாம் ஆண்டவரே இதோ பலிபீடத்தை அமைத்து அந்த பலிபீடத்தின் மூலமாக ஆண்டவரே தங்களுடைய பலிகளை செலுத்தி சுகந்த வாசனையை உமக்கு செலுத்தி தங்களுடைய காணிக்கையை செலுத்தினார்கள், தங்களுடைய பலிகளை செலுத்தினார்கள், தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள். ஆண்டவரே, தங்களுடைய துதி மகிமையை செலுத்தினார்கள். ஆண்டவரே, இதோ அதே போன்று இன்று நாங்களும் ஆண்டவரே இதோ சபைகளுக்கு செல்ல முடியாத காலகட்டத்தில் எங்களுடைய இந்த இல்லமே உமக்கு பலிபீடமாக ஆக்கி ஆண்டவரே இந்த பலிபீடத்திலிருந்து எங்கள் பலிகளை செலுத்துகிறோம். தினந்தோறும் ஆண்டவரே எங்கள் பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், எங்கள் வழிகளை சொல்கிறோம், எங்கள் கோரிக்கைகளை வைக்கிறோம், எங்கள் அழுகைகளை, எங்கள் கஷ்டங்களை சொல்கிறோம். ஆண்டவரே, இதோ இப்படியாக எங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகின்ற இந்த பலிபீடத்திலே இல்ல ஆராதனை ஃபேமிலி ஆல்டா என்று சொல்லக்கூடிய இந்த பலிபீடத்திலே நாங்கள் செலுத்துகின்ற பலியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தர ஆண்டவரே, உமது சித்தம் இருக்கமான ஆண்டவரே மிக விரைவிலேயே ஆண்டவரே நாங்கள் தொலைத்த நாங்கள் இழந்த அந்த இயல்பான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருளும். அப்பா, இழந்த வாழ்க்கையை தந்தருளும். அதே வேளையிலே பிதாவை இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே இதோ நாங்கள் எண்ணி எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, எண்ணி எண்ணி பார்க்கிறோம் எங்களுடைய கடந்த காலங்களில் ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் செய்த காரியங்கள் எவ்வளவு என்று நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இதோ சற்று முன்பு வாசித்த சங்கீத வசனங்களில் ஆண்டவரே இதோ தலை மயிரில் இருக்கக்கூடிய அந்த மயிரை விட அந்த எண்ணிக்கை விட அதிகமான அக்கிரமங்களை பாவங்களை செய்துவிட்டதாக தாவீது சொல்லி அழுதது போல ஆண்டவரே இதோ நாங்களும் எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் அநேகமாக இருக்கிறது ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு நாளும் இப்படியாக நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய தப்பிதங்கள் தெரிகிறது, எங்களுடைய தவறுகள் தெரிகிறது, எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது ஆண்டவரே. ஆகவே என்னால் ஆண்டவரே இந்த சந்தர்ப்பங்களிலே பிதாவே தினந்தோறும் உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகிறோம், உம்மிடத்திலே நாங்கள் முழங்கால் படித்திருக்கிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்களை மீறுதல்களையும் மன்னித்தருளும் ஐசப்பா. நாங்கள் செய்துவிட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவரே இதோ எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் வெக்கி தலை குனியும்படியாக இருக்கிறது ஆண்டவரே. சபைக்கு செல்வது என்பது எங்களுக்கு கசப்பான காரியமாக இருந்தது ஆண்டவரே. அதே வேளையிலே இது போதகர்களுடைய போதனைகளை எல்லாம் ஆண்டவரே செவி கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் எங்கள் காதுகளை அடைத்தோம் ஆண்டவரே. அதே வேளையிலே பிதாவே சபை பொறுப்பா சபைக்கு எதிராகவும் நாங்கள் காரியங்கள் செய்தோம் ஆண்டவரே. இப்படியாக உம்முடைய வேதத்தை வாசிக்காமலும் வீட்டிலே ஆண்டவரே தங்கி இருந்து குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்காமலும் வீட்டிலே ஆண்டவரே ஏதோ ஆராதனைகள் நடத்தாமலும் எங்களுடைய பொழுதுகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே நாங்கள் செலவழித்தோம் பிதாவே. இதோ இந்த லோக அதிபதி ஆண்டவரே எங்களுக்கு தினந்தோறும் தெரிவித்து தருகின்ற புது புது தொழில்நுட்பங்களிலே ஆண்டவரே நாங்கள் பிரியமான ஆண்டவரே, அந்த தொழில்நுட்பங்களை எங்கள் கைகளிலே வைத்து கொண்டு ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே இதோ அந்த கண்களுக்கு இரையாக தீனி போட்டோம் ஆண்டவரே. இச்சை அந்த கண்களுக்கு கண்கள் படும் இச்சைக்கு இந்த கருவிகளை கொண்டு நாங்கள் திருப்தி ஆக்கணும். எங்களுடைய காதுகள் கூட ஆண்டவரே கேட்கக்கூடாத இசைகளை மீதே கேட்க தீவிரமாக இருந்தது ஆண்டவரே. எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே இதோ பெரியவர்களுடைய உபதேசங்கள் அனைத்தும் ஆண்டவரே கசக்கின்ற உபதேசங்களாக நினைக்கும் பட்சத்தில் ஆனது ஆண்டவரே. இதோ அவர்கள் இந்த தொழில்நுட்ப கருவிகளிலே மூழ்கினார்கள் ஆண்டவரே. வாலிபர்களைப் போலவே ஆண்டவரே இப்பொழுது நாங்களும் பெரியவர்களும் அதே போன்ற ஆண்டவரே கருவிகளை எங்கள் கைகளை வைத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதிலேயே மூழ்கி கிடந்தோம் ஆண்டவரே. இப்படிதான இதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்குறோம் ஆண்டவரே. சபைக்கு செல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போது சபைக்கு செல்லுகின்ற அருமை எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே இதோ எங்களுடைய இயல்பான வாழ்க்கை எங்களுக்கு திரும்பி வரும் பொழுது நாங்கள் எங்கள் தவறுகளாலும் திருத்தி கொண்டு நாங்கள் சபை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பக்திக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். இப்படியாக நாங்கள் சபை மூப்பர்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து ஒரு மேய்ப்பரின் குரல் கேட்டு அடங்கியிருக்கிற பின் செல்கின்ற ஆட்டு மந்தைகளைப் போல் நாங்கள் மாறுபடியாக செய்யும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இப்படியாக சொல்லி எங்களுடைய ஜெபத்தை முடிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மிடவுகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை முடிவடைகிறது. எல்லாருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த இல்லாரதனையில் சந்திப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.